அடுத்த கேள்வி.
சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தான் நிறைய அதிகாரம் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார்?
இந்த டெல்லி எடுத்துக்கங்க, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி மாபி காபி ராஜஸ்தான் பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? டிஸ்டன்ஸ் தான் காரணம். இப்ப இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அனுமார் சஞ்சீவமலை தூக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம்.
வெல்கம் பேக் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வரலாறு முக்கியம் அமைச்சரின் அண்ணா அவங்க சாஜிஸ்ரீ. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு எங்க டீம் ஒரு புது ஷோட வந்திருக்காங்க. நாங்கதான் நான் ரித்து கௌதம் நிதிஷ். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி எங்களோட அன்பார்ந்த ரசிகர்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் அட்வான்ஸாவே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் வந்து பாண்டமிக்ல வந்தாலும் விஜய் ஃபேன்ஸ்ல வந்து மாசத்துல ரிலீஸ் ஆகுதுன்ற கொண்டாட்டத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் வந்து ரேஷன் கார்டுல இனாம் கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்காங்க. சோ த எண்ட் ஆஃப் தி டே இந்த பொங்கல் இனிய பொங்கல் தான். இந்த பிக்பாஸ் பினாலே மாதிரி பினாலி கிட்ட வர வர எல்லாமே சூடு பிடிக்குது. அந்த மாதிரி சூடு பிடிக்கிற இன்னொரு இடம்னா நம்ம தேர்தல் களம் தான். ஒரு பக்கம் என்னன்னா வந்து கமல்ஹாசன் ஆல்ரெடி பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இன்னொரு பக்கம் ரஜினி வந்து கட்சியே வேணா போங்கடான்னு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. யார் சிஎம் கேண்டிடேட், யாருக்கு யாரோட கூட்டணி, எந்த கட்சி இந்த வாட்டி ஓட்டெல்லாம் பிரிக்க போறாங்க, ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் சம்திங் சம்திங் ஆமே, இந்த வாட்டியாச்சும் உதயசூரியன் 10 வருஷத்துக்கு அப்புறம் உதிச்சு வருமா, எந்த ஜாதி வந்து இந்த எலெக்ஷன் வந்து நிர்ணயம் பண்ண போறாங்க, சீமான் இந்த வாட்டியாச்சும் தொகுதிகள்லாம் ஜெயிப்பாரா, இந்த மாதிரி பல காசிப்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸோட எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து ரெடியா இருக்காங்க. அட இது கூட பரவாயில்லைங்க, எலெக்ஷன் கமிஷன் தூங்குகிறதான்ட்டு இப்பவே டெம்ப்ளேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. அவங்களே இவ்வளவு ப்ரிப்பேர்டா இருக்கும் போது நம்மளும் இருக்கிறோம் தானே. சோ ஷோக்கு போயிடலாம்.
சாய் கொடுத்த அந்த மாஸ்டரான இன்ட்ரோலே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு. பொதுவாவே நம்ம எலெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட எடுத்தாலே வந்து எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன நடக்குது, எதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, இவங்க எல்லாம் யாரு, முதல்ல எப்படி வந்து ஒரு எலெக்ஷனுங்கிற ப்ராசஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்றாங்க, லைக் ஓட்டு போடுறதை தாண்டி அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஒரு டீனேஜ் தாண்டற ஒரு ஃபேஸ் இருக்கு பத்தியா, அப்பதான் நமக்கு வந்து அந்த பொலிட்டிக்ஸ் மேல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, என்னதான் நடக்குது, யார் இவங்கலாம், எதுக்கு இவ்வளவு கட்சி இருக்கு, இந்த கட்சியெல்லாம் இருந்து எப்படி வந்து இவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்க, எப்படி இவங்க தோக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கு. எங்களுக்கும் இந்த கன்ஃபியூஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீடைல்டா நாங்க அனலைஸ் பண்ணி அது என்ன இது அப்படிங்கறத வச்சு அதுதான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் இன்னைக்கு. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எலெக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டோஸ், இதை பத்தி தான் நம்ம பார்க்க
போறோம். இப்போ ஒரு எலெக்ஷன் எடுத்துக்கிறோன்னு வையா, இப்போ தமிழ்நாடை வச்சு பேசுறோம்னா ரெண்டு மேஜர் பார்ட்டிஸ் இருக்கு, டிஎம்கே ஏடிஎம்கே. இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்டேபிளான லீடர்ஸ் இல்லைனாலும், ஃபர்ஸ்ட் டிஎம்கேனா கலைஞர் அப்படின்னு ஒருத்தர் ஞாபகம் வந்தாரு, ஏடிஎம்கேனா ஜெயலலிதா அப்படின்னு ஒருத்தங்க நம்மளுக்கு ஞாபகம் வந்தாங்க. ஒரு பார்ட்டி ஜெயிக்குதுன்னா, அதாவது ஒரு எப்படி சொல்ற ஒரு எத்திக்கல்லா கான்ஸ்டியூஷன் படி ஒரு பார்ட்டி ஒரு கட்சி ஜெயிக்கணும்னா அவங்களோட கொள்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா இப்போ இருக்க நிறைய பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன் டைம்ல பவருக்கு போகணும், இப்படியாவது அரியணையில அமர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொள்கையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அப்போ ஜெயிக்கணும் அவங்க அது மட்டும்தான் மனசுல. இந்த மாதிரி நடக்கிறத நம்ம நிறைய எலெக்ஷன்லையும் பார்த்துருக்கோம், மத்திய அரசுலையும் சரி மாநில அரசுலையுமே சரி. இப்போ இது எல்லாத்துக்குமே மேல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு, எலெக்ஷனை ஜெயிக்கணும் அப்படின்னா. அதாவது எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் மேனிஃபெஸ்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒரு முன்னாள் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா, அவர் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோனா என்னன்னா பப்ளிக் நீடுக்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து சே ஒரு பார்ட்டி எக்ஸ்ன்னு இருக்கு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தப்புறம் அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்குறோம், அனைவருக்கும் மின் வசதி கொடுக்குறோம், அனைவருக்கும் கணினி அறிவியல் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு பப்ளிக் நீடுக்காக கொடுக்குற விஷயம். ஆனா இப்ப இருக்க கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, ஓட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சே ஒரு கேஸ்டுக்கு வந்து நாங்க வந்து ரிசர்வேஷன் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கேஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. இப்ப ரீசெண்டா பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இல்லை கமலஹாசன் ஒரு கட்சியோ நாங்கள் வந்து பிஎம்கேக்கு வந்து ரிசர்வேஷன் அவங்க கேட்குற ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிஎம்கேவோட ஓட்டு எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். ஆனா இதுல எதுவுமே பப்ளிக் குட் பப்ளிக்கோட குட்டுக்காக எதுவுமே இல்லை. இப்பெல்லாம் எல்லாமே இப்ப சிம்பிளா என்ன சொல்லணும்னா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸோட பர்பஸ் என்னன்னா பப்ளிக் கன்சைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பிளஸ் பப்ளிக் நீடுக்காக பப்ளிக் நீடை வந்து மீட் பண்ணணும், அதுதான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ். ஆனா இப்ப இருக்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆட்சிக்கு போகணும், எப்படியாவது பொலிட்டிக்கல் பவர் வந்து அட்டைன் பண்ணணும், அதுக்காக ஒரு குறிப்பிட்ட செக்ஷனையோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியோ டார்கெட் பண்ணி ஓட் பேங்க தான் மாறிக்கிட்டு இருக்கு. பப்ளிக் நீட்ல இருந்த மேனிஃபெஸ்டோஸ் வந்து இப்ப ஓட் பேங்கா மாறுறது வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். ஆனா இப்ப எல்லாருமே இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, இது தப்பு அப்படின்னு யாருக்குமே புரியாம எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒன்று கேட்கலாம், இப்ப இலவச டிவி கொடுக்குறாங்க, சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல குட் கவர்னன்ஸ் இருந்து எக்கனாமி எம்ப்ளாய்மெண்ட் இருந்தா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணாமலே இது எல்லாமே அவன் இவனே எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடுவான்ல. இதே மாதிரிதான் எந்தெந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் வந்து எவ்வளவு பேர் சேஞ்சஸ் உருவாக்கி இருக்கு, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் எல்லாத்தையுமே போக போக பார்க்கலாம்.
ஓகே, ஸோ வந்து இந்த வருஷம் இப்போ வந்து 2021 எலெக்ஷன்ஸ்க்கு வந்திருக்கிறதுலயே த ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோவை வந்து மக்கள் நீதி மையம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மேனிஃபெஸ்டோல வந்து ஒரு 7 points இருக்கு, 7 points கவர்னன்ஸ் அண்ட் எக்கனாமிக் அஜெண்டா அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க திஸ் மண்டே. அதுல வந்து அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, லைக் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எல்லாம் பேப்பர்லெஸ்ஸா இருக்கும், அப்புறம் வந்து எல்லா வீட்டுக்கும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் கம்ப்யூட்டர் அலாங் வித் இன்டர்நெட் தரும், அப்புறம் வந்துட்டு ஹியூமன் ரைட் பேசிக் ஹியூமன் ரைட்டா இன்டர்நெட்டை டிக்ளேர் பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா ரொம்ப கவனிக்க வச்ச பாயிண்ட் அண்ட் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண பாயிண்ட் வந்து ஹோம்மேக்கர்ஸ்க்கு வந்து இவங்க என்ன என்ன அந்த ஆக்சுவல் பாயிண்ட் என்னன்னா, ஹோம்மேக்கர்ஸ்க்கு வந்து ரெகக்னிஷன் தருவோம், பேமெண்ட் ஃபார் தே ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இத்தனை நாளா வந்து ஹோம்மேக்கர்ஸ் வீட்டுல பண்ற வேலை வந்து அன்ரெகனைஸ்டா போகுது, அண்ட் அதுக்கு யாரும் காசு சம்பளம் எதுவும் தரதில்ல, அதனால வந்து இதை நாங்க பண்றோம் அண்ட் வந்து இட் ரைசஸ் த டிக்னிட்டி ஆஃப் விமன் ஃபோக் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து இந்த பாயிண்ட்ஸுக்கு நிறைய வந்து நிறைய பக்கத்துல இருந்து அப்போசிஷன் வருது. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து ஒரு விதத்துல அப்ரிஷியபிள், பிகாஸ் வந்து அவங்க அந்த எஃபர்ட் ரெகனைஸ் பண்ணும் அப்படிங்கறக்காக அவங்க அந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இன்னுமே நிறைய வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஏர்னிங் மெம்பரா இருந்து ஒய்ஃப் வந்து ஏர்னிங் மெம்பரா இல்லாதப்போ வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்துதான் எல்லா ஃபினான்சியல் டிசிஷன்ஸும் எடுப்பாங்க, யாருக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம், எந்த விஷயத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ஸ். அதுல ஒய்ஃப் வந்து தலையிட மாட்டாங்கிறத விட அவங்க தலையிட கூடாது அப்படிங்கறதுல இருக்கும், நாங்க தான் சம்பாதிக்கிறோம் ஸோ அவங்கதான் பண்ணும் அப்படின்னு அந்த ஐடியாலஜி. அது இல்லாம இப்ப இப்படி ஒரு ரெகக்னிஷன் கிடைச்ச ஒரு பேமெண்ட் வந்துச்சுன்னா விமனுக்கு வந்து வீட்டுல இருக்க ஹோம்மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஒர்க்கிங் விமனும் இப்போ இருக்கிற காலத்துல ஒர்க்கிங் விமனும் ஹவுஸ் ஒர்க் செய்யறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம எப்படி காசு தருவாங்களா, இல்ல அவங்கள வந்து அவங்களுக்கு எந்த சேலரியும் தராம விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஐடியாஸ் இல்ல. அப்புறம் இன்னொன்னு வந்து நிறைய பேர் ஹவுஸ் மேட்ஸ் வச்சிருக்காங்க, அந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸும் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப கவர்மெண்டே ஒரு பர்சனுக்கு இவ்வளவு காசு தருதுன்னா அப்போ அதுக்கு எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன சோர்ஸ் இருக்கும், ஒரு பேருக்கு இவ்வளவு விமன் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சேலரி தர முடியுமா அப்படின்னு ஒரு இது இருக்கு.
இந்த ஒரு பர்டிகுலர் வாக்குறுதியை வந்து எப்படி நிறைய இன்டர்பிரட் பண்றோன்றதுலாம் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. சில பேர் வந்து இது கவர்மெண்ட் ரித்து சொன்ன மாதிரி கவர்மெண்டே தான் வந்து சப்சிடி மாதிரி கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து காமனா இருக்க ஒரு ஐடியாலஜி என்னன்னா வந்து ஹஸ்பண்டோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து லைக் அவங்களோட சேலரி வந்து ஒரு ஒரு போர்ஷன் வந்து ஒய்ஃபோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றது அப்படின்னு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எடுத்தோம் அப்படின்னா, லைக் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேரோட வாக்குறுதிகளும் இப்படிதான் இருந்திருக்கு. லைக் ஒரு 10% சேலரி எடுத்து கொடுக்குறோம், இப்ப எல்லாம் சில இடத்துல எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் வந்து ஸ்டெயிட்டா ஹஸ்பண்டோட சேலரி வந்து ஒய்ஃப் அக்கௌண்ட்லயே போடுறோம், அந்த மாதிரி சில இடத்துல முன்னாடி பேசப்பட்டதுனால இதுவும் அலாங் தோஸ் லைன்ஸ் இருக்கு, காமன் கன்செப்ஷனா இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு ஃபீசிபிள் அப்படின்லாம் எனக்கு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் அப்படிங்கறத வந்து ஒரு குளோரிஃபை பண்றது, அதாவது ஒரு கரெக்டா ரெகக்னைஸ் பண்றது ஓகே, பட் இதுவே வந்து நிறைய பேருக்கு என்கரேஜிங்கா இருக்கும். லைக் அவங்களை வீட்லயே இருக்க வைக்கிற மாதிரி இருக்கு. நாளைக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்கள கூட வந்து வேலைக்கு போகணும், வெளியே வரணும், இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள கூட கவர்மெண்டே சப்சிடி கொடுத்து வீட்டுல இருக்க வச்சிடறாங்களோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை வந்து இது கொண்டு வருது. சோ அது வந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா, மேபி ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தராங்க அப்படிங்கிறப்ப நீங்க எதுக்கு வேலைக்கு போயிட்டு அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்துடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு தேவையா இருக்கிறது வந்து எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரணும், ஒரு கரியர்ன்றது ஒரு சாய்ஸா இருக்கணும், அது வந்து ஒரு இதுவா இருக்க, ஒரு ட்ரெடிஷனா ஒரு கஷ்டமா இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட விருப்பமும்.
இந்த நீ என்ன என்ன பாயிண்ட் வைக்கிற அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி காசு கொடுத்தாங்க அப்படின்னா யாரும் வந்து வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாம் வீட்லயே இருந்துருவாங்க அப்படின்னு நீ சொல்ற. ஆனா இப்ப மெஜாரிட்டியா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தோம்னா, வேலை செய்யணும் நமக்குன்னு ஒரு கரியர் கிரியேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குங்களை வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிற ஃபேமிலிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அவங்கதான் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ். நான் வந்து சும்மா வேலைக்கு போறேன், லைக் எனக்கு காசு கொடுத்து நான் வீட்லயே இருந்துருவேன், எனக்கு கரியர் விட காசு தான் முக்கியம் அப்படின்னு இருக்கவங்க வேலைக்கு போகாம இருக்கு ஓகேவா. ஆனா வந்து உண்மையாவே எனக்கு ஒரு கரியர் வேணும் அப்படின்னு இருக்கவங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து இது ஒரு பூஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நீங்க சொன்ன கவர்மெண்ட் கன்ஃபார்ம் காசு கொடுக்க போறது இல்ல, ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு ப்ராஃபிட் கூட கிடையாது, இது வந்து ஒரு லாஸ் தான் கவர்மெண்ட். ஆனா இப்ப வந்து யாருக்கு இது வந்து ப்ராஃபிட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, ஹஸ்பண்டோட சேலரியில இருந்து ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் கொடுக்க சொல்லிடுவாங்க. ஒரு 5 or 10% கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்க சேலரியில இருந்து 10% கொடுக்கறது அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 1,000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்காது, 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சா 10,000 ரூபாய் கொடுக்கறது பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இப்ப இந்த காசு வந்து வீட்டுல கம்பல்சரி நீங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு ரூல் வரும்போது, இப்ப இந்த மாதிரி வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்ற ஹஸ்பண்டா இருந்தா கூட, நாளைக்கு வந்து என்னோட காசுல இருந்து இவ்வளவு காசு போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துல நீயும் போய் வேலைக்கு போயிரு, அப்பதாவது என்னோட இது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேலைக்கு அனுப்புறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. இதுல இருந்தா உமன் எம்பவர்மெண்ட் வரும்.
பட் என்ன இதுனாலும் இதுல நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. இப்ப நீ சொன்ன பாயிண்ட்லயும் ஹஸ்பண்டோட சேலரியில ஒரு 10% குடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஹஸ்பண்டோட ஏர்னிங்க பொறுத்து ஒரு ஹோம் மேக்கரோட ஒர்க் வந்து மாறாது இல்ல, எல்லா ஹோம் மேக்கரும் ஒரே அளவுதான் வேலை செய்யறாங்க. அப்போ நீ அந்த ஹஸ்பண்டோட சேலரிய வச்சு நீ அதை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்போ கான்ஸ்டன்டா ஒரே அமௌண்ட்ட கொடுத்தாதானே அது ஈக்வாலிட்டி ஆகும்.
அந்த பணத்துல வந்து அதோட மானிட்டரி வேல்யூ இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பவர் இருக்கு. நான் செய்யறதும் வேலை, அந்த வேலைக்கான ரெகக்னிஷன் நீ கொடுத்தாகணும் அப்படின்னு ஓகேவா. லைக் நாளைக்கு காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா, ஹஸ்பண்ட் சொன்னாரு அப்படின்னா யாரும் அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டுல வேலை பார்க்காம இருக்க போறது கிடையாது ஓகேவா. பார்க்கதான் போறாங்க, அது அவங்களோட வீடு, இன்னொருத்தவங்க வீட்டுல வேலை பார்க்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா, நீ மட்டும் இங்க ஒரு ஆள் கிடையாது, நானும் வேலை பாக்குறேன், எனக்கான ரெகக்னிஷன் நீ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பின்னாடி இருக்க விஷயம் தான் பேசணும். சோ அதோட மானிட்டரி வேல்யூ பார்க்காம பின்னாடி இருக்க அந்த தட்டுல ஒரு பவர் இருக்கு அதுக்கு பின்னாடி, அதுவும்
இதுல வந்து. ஆனாலும் கொஞ்சம் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கத்தான் செய்யும் இதுல, பிகாஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா கொடுக்கவே இல்லை. பேமெண்ட் ஃபார் தே ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு. சோ லெட்ஸ் சீ எப்படி பண்றாங்கன்னு.
இப்போ இப்ப எல்லா மேனிபெஸ்டோஸுமே பாக்குறதுக்கு இது ரொம்ப ஏலியனா இருக்குல்ல. இப்ப இந்தியால வந்து வீட்டு வேலைங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும்போது, அவங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் கொடுக்கறது அப்படின்னு இப்ப வந்து நம்ம எல்லாத்துக்குமே கேட்கும் போது ரொம்ப விசித்திரமா தான் இருக்கும். ஆனா இது என்னன்னா, கமலஹாசன் வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம். பிலிம்ஸ்லயுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி அவர் ஒரு வெஸ்டர்ன் டில்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதேதான் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒரு மேனிபெஸ்டோலயுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ கமலஹாசன் சொல்றாருல, இப்ப பெண்களோட வீட்டு வேலைக்கு வந்து காசு கொடுக்கணும், அது வந்து அவரோட ஓன் ஐடியா கிடையாது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 1700s 1800s பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்வீடன், உமன்ஸ் வந்து ஓட்டு உரிமைக்காக போராடிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, 1970s 1960s வந்து மறுபடியும் அவங்க போராட ஆரம்பிச்சாங்க. எதுக்குன்னா, அவங்களோட வீட்டு வேலையை வந்து ஆம்பளைங்க வந்து ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, டொமஸ்டிக் வயலன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், அப்படி இருந்தா ஆண்கள் வந்து எங்களுக்கு தேவையில்லாம கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி அமெரிக்கால வந்து ரெண்டு மிகப்பெரிய உமன் ஆக்டிவிஸ்ட் இருந்தாங்க, மெரியா ரோசா டலகோஸ்டா அண்ட் சல்மா ஜேம்ஸ் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அமெரிக்கால வந்து உமன் ஆக்ட் மூவ்மெண்ட்டுக்காக ஹெட்டா இருந்தாங்க. அவங்க என்ன கிரிட்டிக்கலா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அது வந்து அப்ப இருந்துச்சு என்னன்னா, இப்போ ஒரு ஒரு பொண்ணு வந்து வீட்டுல சமைக்கிறானா, அது டைரக்டா நேஷனலோட ஜிடிபிக்கு வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எப்படி நம்மளுக்கு தோணும், ஒரு பொண்ணு வீட்டுல தோசை சுடுறானே வைப்போம், இப்போ இந்தியாவில வந்து ஒரு பொண்ணு வீட்டுல தோசை சுடுறான், அது ஒரு தோசை சுடுறோன்னா அதுக்கு வந்து உளுந்து வேணும், அப்புறம் கேஸ் செலவாகும், இது எல்லாமே என்ன கன்செப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நேஷனலோட ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் இவங்க மெரியா ரோசா டலகோஸ்டாவும் சொன்னாங்கன்னா, உமனோட ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை வந்து மானிட்டைசேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உமனுக்கு வந்து நம்ம மானிட்டைசேஷன் கொடுத்துட்டோம்னா அவங்க வீட்டுக்குள்ளே கன்ஃபர்ன் ஆயிடுவாங்க, கொடுக்கலைன்னா அவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உண்மையா சொன்னா இது வந்துச்சுன்னா வேர்ல்டுலே இந்தியன் தான் இந்தியன்ஸ் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும்.
As usual, actually, வந்து இந்த மாதிரி வாக்குறுதிகள் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு ஒரு கேம் பிளான் மாதிரி. கட்சிங்க வந்து நாங்க நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு என்ன பண்ண போறோம், இதுதான் எங்களோட விஷன், இதுதான் எங்க கோல்னு வந்து சொல்றதுதான் இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா வந்து எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு பயன்படுத்துறத தாண்டி நாங்க இதான் பண்ண போறோம், இதுக்காக எங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு. சோ அதை பேஸ் பண்ணி நம்ம அசஸ் பண்ணணும் ஒவ்வொரு கட்சியும் இதை பண்ண போறாங்க, இது நமக்கு செட் ஆகுமான்னு. பட் அதை தாண்டி இன்னைக்கு வந்து போயிடுச்சு, இன்னைக்கு வந்து ஒரு வாக்குறுதியோட ஒரு பவர்ன்றதே வந்து குறைஞ்சிருச்சோ அப்படின்லாம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு என்னன்னா, இந்த வாக்குறுதிகள் கொடுக்கறப்போ யோசிச்சு தாண்டி எந்த அளவுக்கு வந்து நிறைவேற்றுறாங்க, எந்த அளவுக்கு வந்து நிறைவேற்றல அப்படின்னு. இன்னைக்கு கட்சிங்களோட கேம் பிளான் எப்படின்னா, இப்ப வந்து எப்பவுமே வந்து ஒரு ரூலிங் பார்ட்டியோட பிளான் எப்படி இருக்கும்னா, அவங்க செஞ்சத சொல்லிதான் ஓட்டு வாங்குவாங்க, செய்ய போறத சொல்லி ஓட்டு வாங்க மாட்டாங்க. நாங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம். சோ ஒரு வாக்குறுதின்றது அப்போசிஷனுக்கு தான் எப்பவுமே வந்து ஒரு வெயிட்டேஜ், இதெல்லாம் அவங்க பண்ணல நாங்க இத பண்ண போறோம். சோ அப்படி இருக்க வேண்டிய ஒரு பேலன்ஸ் வந்து இந்த வாட்டி எப்படி இருக்கு, யாரு என்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம பேசலாம்.
இப்போ சாய் சொன்னதுல வந்து ஒரு என்ன தீம் அவ சொல்ல வரான்னா, எலெக்ஷன் மேனிபெஸ்டோஸ் வந்து ஒரு உண்மையான கான்செப்டே போயிருச்சு. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ்லாம் இப்போ வந்து இலவச பொருட்கள் அட்டவணை மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இப்போ புதுசாக வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எதர் டிஎம்கே ஏடிஎம்கே என்ன தேமுதிக எதுவானாலும் இருக்கட்டும், நீ கம்பேர் பண்ணி பார்த்தா டிஸ்கவுண்ட் லிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு ஒரு எலெக்ஷன் ஒரு பார்ட்டி வந்து பவருக்கு வரணும், இப்போ தமிழ்நாடு வச்சு பேசலாம், கான்சன்ட்ரேட் பண்ணி பேசும்போது ஒரு பார்ட்டி வந்து பவருக்கு வரணும் அப்படின்னா அவங்க ரெண்டு வச்சு வராங்க, மூணு வச்சு வராங்க. ஒன்று வந்து உண்மையை சொன்னால் காசு கொடுத்து ஜெயிக்கிறானுங்க. இப்போ தமிழன்ஸுக்கு நடுவில் இருக்க ஒரு இது என்னன்னா, காசு வாங்கிட்டா ஓட்டு போட்டணும், நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. செகண்ட் என்னன்னா பர்சனல் லீகசி, அதாவது ஒருத்தரை வச்சு ஒரு ஒரு பர்சனாலிட்டியை வச்சு இன்னுமே அண்ணா 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 அண்ணான்னு வச்சு டிஎம்கே ஓட்டு வாங்கிட்டா இருக்காங்க, எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லி ஏடிஎம்கேமே ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, எம்ஜிஆர் வந்து பிரச்சாரத்துக்காக ஒரு பிரபகந்தாக்காக ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு, அவர் வந்து பேசி முடிச்சுட்டு தாகமா இருக்கு அப்படின்னு சோடா கேட்டிருக்காரு. அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு சோடா வாங்கி கொடுத்தேனே, எம்ஜிஆர் என்ன பண்ணா சோடா குடிச்சிட்டு அந்த பாட்டிலோட பக்கத்துல வச்சுட்டாரு. அவரு ப்ரொபகண்டா பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஹெலிகாப்டர் ஏறி போயிட்டாரு. அங்க இருந்த பொம்பளைங்களை என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய குண்டா தண்ணி ஃபுல்லா ஊத்தி அதுல வந்து இந்த சோடா பாட்டில உள்ள இது டிப் பண்ணி எம்ஜிஆரோட எச்சி நாங்க எல்லாருமே குடிப்போம் அப்படின்னு சொல்லி குடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு பர்சனல் லீகசியை வச்சுதான் இன்னும் ஏடிஎம்கே ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னுமே நீ ரூரல் ஏரியாஸ்ல போயிட்டு எம்ஜிஆருக்கா யாருக்கு ஓட்டு போடுங்க, பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனா இருக்கட்டும், நீ இந்த எலெக்ஷனா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எலெக்ஷனாக இருக்கட்டும், யாருக்கு ஓட்டு போறீங்க அப்படிங்கிற எம்ஜிஆருக்கு போடுவோம், கலைஞருக்கு போடுவோம். அவங்க எம்ஜிஆர் கலைஞர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இன்னுமே அவங்க நம்ப மாட்டாங்க. மூணாவது என்ன, இலவச பொருட்கள். இன்னும் சிம்பிளா சொன்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட். ஜெயலலிதா ரொம்ப நாள் வந்து டிஎம்கே வந்து ஆட்சியில இருந்தானே, ஜெயலலிதா ஆட்சிக்கு வரதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2011 அந்த 12-13 இந்த டைம்லலாம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து பவர் கட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ டெய்லியுமே நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நின்று போச்சுன்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும், அவனால் யூபிஎஸ் வாங்க முடியாது. அந்த டைமில் ஜெயலலிதா அழகாக ஒரு நாக் விட்டாங்க, நான் வந்துட்டா கரண்ட் தட்டுப்பாடு இருக்காது, அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ப்ரொபகண்டா மட்டும் பண்ணாம அதுக்கான மெக்கானிசமுமே சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோடி சொன்ன மாதிரி உங்க அக்கௌண்ட்ல எல்லாமே நான் 10,000 ரூபாய் போடுவேன் அப்படின்னு சொல்லி, நான் எப்படி 10,000 ரூபாய் போடுவேன், எங்கிருந்து நான் காசு எடுப்பேன், இது எப்படி நான் கம்பன்சேட் பண்ணுவேன் அப்படின்னு மோடி சொல்லியிருந்தாங்கன்னா மோடி மேல இன்னும் அந்த ட்ரஸ்ட் வந்து இன்னும் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கும். ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து மின்சாரத்தை வந்து இன்டர்பிரேஷனே இல்லாம கண்டினியூஸா எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா கேரளா கூடயும் கர்நாடகா கூடயும் ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் போட்டு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் டேம்ஸ் எல்லாம் கட்டி ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சாங்க, அந்த பப்ளிக் ட்ரஸ்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இது ஒரு கிளியர் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக ஏடிஎம்கே அப்படின்னு ரொம்ப பயாஸ்டா ஏடிஎம்கே பண்றது கரெக்ட்னே சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2014 எலெக்ஷன்ல பார்த்தோம்னா, நீங்க நியூஸ் பார்த்துட்டு இருந்த டைம்ல கலைஞர் வந்து நான் ஒரு மிக்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, ரெண்டு மிக்சி கொடுக்குறேன் போட்டி போட்டு இலவச பொருட்கள் வந்து வாரி வழங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து நெய்தர் ஆஃப் த போர்ட் கட்சிஸ்க்குமே இது வந்து ஒரு ஐடியாலஜி கிடையாது, ஓட் பேங்க் அவங்க ஆட்சிக்கு வரணும் இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சதே தவிர அந்த மேனிஃபெஸ்டோல என்ன நினைக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சு கூட அவங்க பாக்கல. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஃப்ரீபீஸ் அதாவது இலவச பொருட்களை வச்சுதான் இன்னைக்கு நிறைய குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ரீ பீஸ் இதெல்லாம் பத்தி இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா போக போக பாக்க.
இன்னொன்னு வந்து நிறைய பேருக்கு வந்து ரியலைஸ் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வாக்குறுதிக்கு இருக்க ஒரு பவர், ஒரு கட்சி நேஷனல் லெவல்ல ஒரே ஒரு வாக்குறுதி வச்சு மூணு எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி கடைசி வரைக்கும் அந்த ராமர் கோவிலை கட்டுறோம்னு சொல்லிதான் எல்லா எலெக்ஷன்ஸும் நார்த் சைட்ல ஜெயிச்சுட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து அது மேபி ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி அப்படி கொண்டு வந்தா இருந்தா கூட அந்த ஒரு வாக்குறுதிக்காக ஓட்டு போட்டவங்க நிறைய பேர். செகண்ட் திங் என்னன்னா, 2016 எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு முக்கியமா இருந்த ரெண்டு ரீசன் வந்து கௌதம் சொன்ன மாதிரி பவர் கட் வந்து குறைச்சாங்க. இன்னொன்னு வந்து பிரச்சாரம் பண்றப்பவே வந்து ஜே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மதுவிலக்க அமல்படுத்துவேன் இந்த 5 இயர்ஸ் நான் வந்தேன்னா மதுவிலக்க அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உனக்கோ எனக்கோ நமக்கோ வந்து இந்த மதுவிலக்குன்றது அந்த டைம்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்திருக்கும்னு தெரியல, பட் ஒரு நார்மல் ஜனங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஸ்டெப். அது கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து மதுவிலக்கு அந்த டாஸ்மாக் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா வந்து யாரும் பாக்கல, பினான்சியலா எக்கானாமிக் தேவைப்படுதுன்னு யாருமே யோசிக்கல. அதோட தீங்குகள் அதிகம் அவங்க எடுக்கிறேன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூவ். சோ இந்த மாதிரி வாக்குறுதிகள் வந்து எலெக்ஷன் ஜெயிச்ச ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு.
ஆனா வந்து இப்போ வந்து ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வச்சு ஒருத்தங்களை நம்ம அசஸ் பண்ணோம்னா, அதுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்படி இருக்கணும்னா, இது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு சொல்றத விட அதை எப்படி பண்றோம் அப்படிங்கறத டீடைலா சொல்றது வந்து பில்ஸ் மோர் ட்ரஸ்ட் ஆன் த பார்ட்டி. அப்போ இப்ப வந்து ஆனாலும் நிறைய பேர் வந்து எலெக்ஷன் மேனிபெஸ்டோவை ஃபுல்லா படிக்கிறாங்களா, இல்ல படிச்சு அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோக்காக ஓட்டு போடுறாங்களா, என்ன இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கறது வந்து ஒரு குவெஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா 2019ல வந்து பிஜேபி விட்டிருந்த அந்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, என்விரான்மெண்ட் அப்படிங்கிற டாபிக்கு கீழே இருந்ததுல வந்து இப்படி இண்டஸ்ட்ரி அண்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ்க்காக, நேஷன் பெனிஃபிட்க்கான ப்ராஜெக்ட்ஸ்க்காக நாங்க வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் லேண்ட்ஸையோ கிரீன்லேயோ வந்து நாங்க கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இது ராமர் கோயில் கட்டுறது அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அதுலயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ப்ராப்பரா படிச்சு ப்ராப்பரா அனலைஸ் பண்ணியிருந்தா யாரும் வந்து பிஜேபிக்கு ஓட்டும் போட்டிருக்க மாட்டாங்க. அண்ட் அவங்க கொடுத்ததுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், 100% வந்து லிக்விட் வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்றோம், 100% வந்து லிக்விட் வேஸ்ட் எல்லாத்தையும் நாங்க ரீயூஸ் பண்றோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கிளியர் கட் ஐடியாவே கிடையாது. அண்ட் வந்து டவுன் பாட்டம்ல இருக்கிற 100 டிஸ்ட்ரிக்ட்ஸ வந்து டெவலப் பண்ணி ஆன் பார் வித் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. அண்ட் அதையும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிடையாது. ஆனா இதே ஆன் த காண்ட்ரரி காங்கிரஸோடது பார்த்தா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து டீடைல்டா இருந்துச்சு, இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம். பட் ஸ்டில் காங்கிரஸ் வந்து அந்த எலெக்ஷன் வின் பண்ண முடியல, ஏன்னா பிஜேபி விட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்சி பாயிண்ட்ஸ்.
எப்படி சொல்ற, நார்த் இந்தியால இப்ப சவுத் இந்தியாலுமே காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா அதை விட வெறி பிடிச்சவனுங்க நார்த்ல எல்லாம் காஸ்ட். இப்ப எல்லாரும் நேம் நேமே பாரு, பின்னாடி வந்து கண்டிப்பா சர்நேம்ல வந்து ஜாதி பேர் கவுடா காஸ்ட் பேர் வச்சிருப்பான். பிஜேபி என்ன பண்ணனா, ஓட் பேங்க் மெஜாரிட்டியான ஓட் பேங்க் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கோவில் அப்படின்னு அவன் சொல்ல ஏதோ பண்ணி கட்டிட்டாங்க. ராமர் கோவில், ராமருக்கு கோவில் கட்டிட்டோம்னு சொல்லிட்டு இன்னும் அவன் எல்லா எலெக்ஷன்லுமே அவன் சொல்லுவான், எந்த கட்சினாலையும் முடியாதத நாங்க பண்ணோம் அப்படின்னு. நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2023லயோ 2024லயோ கண்டிப்பா பிஜேபி சொல்லுவாங்க, ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, எல்லாருமே பிச்சு எடுக்கட்டும், இருந்தாலும் நான் உனக்காக ராமர் கோவில் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா சாமிக்கே ஒரு கூட்டாங்க, அப்ப இவங்க மிகப்பெரிய ஆளுதான் அப்படின்னு நினைச்சிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல இருந்து மெஜாரிட்டி வர சான்சஸ் இருக்கு.
இப்ப நீ சொன்னலடா, இந்த நீ சொன்னதா இருக்கட்டும், ரித்து சொன்னதா இருக்கட்டும், சாய் சொன்னதா இருக்கட்டும், மூணு பேர் சொல்லும்போது இத்தனை வருஷமா நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே ஒரு மேனிபெஸ்டோவோ இல்ல அவங்க ஸ்டேஜ்ல போய் பேசுற விஷயமா இருந்தாலோ ஒரு மேனிஃபெஸ்டோ யூஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டேஜ்ல போய் அந்த பிரச்சாரத்தை கண்டக்ட் பண்ண போறாங்க. ஆனா அதுல எல்லாத்துலயுமே ஒரு ஒரு விஷயம் இருக்கு, கீவேர்டுங்கிற ஒரு விஷயம். ஓகேவா, இந்த கீவேர்டு துப்பி துப்பி தான் எல்லாருமே பேசுறாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க அந்த கட்சிக்கு ஒரு கீவேர்டு கிடைச்சிட்டாலே போதும், அதை வச்சே அவங்க அடுத்த ஒரு 10 வருஷம் ஜெயிச்சிடுறாங்க. ஏன்னா இப்ப நீ வந்து இப்ப பிஜேபி எடுத்துக்கிட்ட அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி ராமர் கோயில், ஓகேவா, ராமர் கோயில கட்டிட்டாங்க கட்டிட்டாங்க. சப்போஸ் நாளைக்கு கட்டவே இல்லைன்னு கூட வச்சுக்காத, நாளைக்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்ளம் கட்டவே இல்லைன்னு வச்சுக்க, ஆனாலுமே அடுத்து வர போற ஒரு 30-40 வருஷத்துக்கு நாங்க பர்மிஷன் வாங்கிக்கிட்டோம், ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில்னு சுத்திக்கிட்டே இருப்பாங்க அதுல. ஓகேவா, அது வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் பத்தியா, அது வரைக்கும் அவங்க அதை யூஸ் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிதான் நம்ம ஊர், நம்ம ஊர்லயுமே கூட சில போல கீவேர்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க ஒரு ஒரு பார்ட்டியுமே. ஓகேவா, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியே அவங்க வந்து ஜெயிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப டிஎம்கே எடுத்துக்கிட்ட அப்படின்னா கூட நீட், ஓகேவா, நீட்டை வந்து அவங்க ஒரு கீவேர்டா வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த இந்த எலெக்ஷனுக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான பாயிண்ட் வந்து நாங்க கட்சிக்கு ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா நீட்டை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சப்போஸ் அவங்க வந்து நீட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல மெயினா வந்து நீட்டுக்கு வந்து ஒரு அப்போசிங் வியூ தான் இருக்கு நீட் மேல. அதை வந்து அவங்க மறுபடியும் 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 சொல்ல 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 அவங்க பண்ணவே இல்லைன்னா கூட அது வந்து மைண்ட்ல பதிஞ்சிடும். அந்த நீட்டை வந்து டிஎம்கே அவளை மட்டும்தான் எதிர்க்க முடியும், ஏன்னா ஏடிஎம்கே அதை எதிர்த்து ஒரு ஸ்டாண்டு வைக்கவே இல்லை. அதே மாதிரிதான் மோடி வந்து இந்த 2014 எலெக்ஷன் ஜெயிக்கும் போதும் வந்து ஆளுக்கு 10,000 or 10,00,000 இன்னும் அந்த காசு யாருக்குமே வரல. ஆனாலுமே அப்ப இருந்து அவங்கள தீவிரமான மோடி ஃபேன்ஸ் மாத்தின ஒரு விஷயம் வந்து அந்த 10,000 கொடுக்குறேன்னு சொன்னதுதான். இன்னைக்கு யாராவது எதிர்த்து கேட்டேன் அதை, ஏன் எனக்கு இந்த காசு இன்னும் வரவே இல்லைன்னு யாருமே கேட்கல, சும்மா மீன் போடுவாங்களே தவிர அபிஷியலா வந்து நீ உன்னோட நீ சொன்ன விஷயத்த வந்து நீ வந்து இது பண்ணவே இல்லைன்னு. எனக்கு எது வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா, மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்தியால வந்து 90,00,000 crore கருப்பு பணம் இருக்கு அப்படின்னு வந்து மோடி வந்து ஒரு ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு 40,00,000 crore வந்து ராகுல் காந்தி மட்டுமே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா இருந்துச்சு. ஓகேவா, அது அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நீ ஒரு பாயிண்ட புடிச்சிட்ட அப்படின்னாலே வந்து அதை மட்டுமே நீ வச்சு நீ ஜெயிக்கிற அப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிஷன் வந்து இங்க இருக்கு. இப்ப கூட நீ வந்து நம்ம ஊர் எடுத்துக்கிட்ட அப்படின்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமியோட இது பார்த்த அப்படின்னா ஒரு முக்கியமான பாயிண்டா அவங்க சொல்றது வந்து அரியரை கேன்சல் பண்ணிருக்கோம். அரியர் ஓட்டு அப்படிங்கறது வந்து சும்மா கிடையாது, 18,00,000 ஓட்டு தமிழ்நாட்டுல. ஓகேவா, அவங்களோட அரியர் கேன்சல் பண்றதுக்கு அவங்களுக்கு அக்கறை இருக்கோ இல்லையா, அவங்க குடும்பத்துக்கு அவங்க மேல அதிகமா அக்கறை இருக்கும். சோ 18,00,000 × 2 or 3 போட்டுக்க, மினிமம் × 2 × 3 கூட நீ போடலாம் அப்பப்ப. ஓகேவா, அப்ப யோசிப்பாரு எவ்வளவு ஓட்டு அதுல இருக்கு அப்படின்னு. சோ இது வந்து ஒரு இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணல அப்படின்னா கூட இது ஒரு பெரிய ஒரு சோர்ஸா இருக்கும். ஏன்னா அக்யூமிங் அவங்க வந்து அரியரை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு நடந்துச்சு எலெக்ஷனுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு வச்சிருக்க, 100% இந்த 18,00,000 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு முக்காவாசி பேர் வந்து ஏடிஎம்கே தான் போட்டு போடுவாங்க. ஓகேவா, இவங்க எல்லாம் யாரு, யங்ஸ்டர். இப்ப சோசியல் மீடியாவோட கண்ட்ரோல் வந்து யங்ஸ்டர் கிட்டதான் இருக்கு, அதாவது இந்த 18,00,000 பேருக்குள்ள இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகேவா, இவங்கதான் வந்து சோசியல் மீடியாவோட வியூஸ வந்து மாத்துறவங்க. இவங்களை பேஸ் பண்ணி ஓட்டு வந்து பயங்கரமா சேஞ்ச் ஆகும், ஓட் பேங்க் வந்து சேஞ்ச் ஆகும். சோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஏடிஎம்கே கிட்டயும் வந்து அரியருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு, டிஎம்கே கிட்ட நீட்டுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா, இப்ப நம்ம அடுத்த எலெக்ஷன்ல கூட அரியரா நீட்டா அப்படிங்கிற ஒரு ஒரு போட்டி தான் நடக்கும். நீ என்ன பண்ணுங்க
ஜெயலலிதா 2014ல சொன்ன மாதிரி இவங்க வந்து நான் ஒரு பாலிசி கொண்டு வர போறேன், இதனை இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு மெக்கானிசம் சொல்லிட்டாங்கன்னா நம்பி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம இது வரைக்கும் பேசின எல்லா மேனிபெஸ்டோஸும் பாரு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குக்கும் மானிட்டைசேஷனா இருக்கட்டும், இதெல்லாம் ஓகே. இலவச கணினி திட்டம், சிலிண்டருக்கு மானியம், இலவச லேப்டாப், இலவச சைக்கிள், இலவச டிவி, இலவச கிரைண்டர், அம்மா மினி அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக், இதோட மேனிபுலேஷன் பத்தி இப்ப போக போக பாக்கலாம்.
அம்மா மினி கிளினிக், அம்மா உணவகம், அம்மா
கிளினிக்
அது ஃப்ரீபி கிடையாது, அது ஒரு ப்ராப்பரா அது ஒரு நல்ல ப்ராப்பரான பாலிசி. அது வந்து ஓகேவா, ஃப்ரீபினா வந்து இது இலவச கிரைண்டர் மிக்ஸி ஸ்கூட்டிக்கு மானியம் தான் தராங்களா,
கிரைண்டர் அம்மா உணவு
அதெல்லாம்
பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரேஷன் கடை இருக்குல்ல பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதுல வந்து அரிசி கோதுமை எல்லாம் அனுப்புவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அதாவது 2000 போன ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிஎம்கே என்ன சொன்னாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புற அரிசி எல்லாம் ஏடிஎம்கே வந்து அவங்களோட அம்மா உணவகத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து கவர்மெண்ட் பேர்ல தான் ரேஷன் கடைக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். இப்ப போக போக பார்த்தா ரேஷன் கடையில வந்து தட்டுப்பாடு இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்புறம் என்னன்னு பாக்கும்போது ஏடிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையுமே அவங்களோட அம்மா உணவகத்துக்கு வந்து டைவர்ட் பண்ணிடுறாங்க.
ஆக்சுவலா வந்து அம்மா உணவக மாடல் வந்து ஒரு நல்ல மாடல் தான்.
ஆனா இது வந்து
அது வந்து இப்ப எப்படி சொல்றது, காமராஜர் வந்து எப்படி இலவச கல்வி தந்தாரு, அது வந்து நீ ஃப்ரீபி, அது வந்து ஃப்ரீபி தான் ஆக்சுவலா ஆப்வியஸ்லி.
ஆனா இது வந்து
லாங்க்டர்மான விஷயம், அது ஒரு
கன்ஸ்ட்ரக்டிவான ஃப்ரீபி தான், ஆனா லாங் டைமா இருக்க கூடாது. நான் எப்பவுமே உனக்கு சோறு போட்டுட்டே இருப்பேன், நான் டெய்லியும் 10 ரூபா இருந்தா உயிர் வாழ்ந்துருவேன். 5 ரூபா தான்டா தக்காளி சாதம் சாம்பார் சாதம் மதியானம், இப்போ நைட்டு இட்லி 2 ரூபா அவ்வளவுதான், 9 ரூபா ஒரு தண்ணி பாக்கெட் 1 ரூபா, 10 ரூபா இருந்தா நான் உயிர் வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி எல்லாமே மாறிட்டு வந்து.
இது இப்ப புதுசா வரப்போற ஒரு ஸ்கீம் இல்ல, ஆல்ரெடி இருக்க ஒரு ஸ்கீம், ரொம்ப வருஷமா இருக்கு. எத்தனை தடவை போய்
ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்தோம், அப்ப வாரத்துக்கு 1 தடவை போனேன்.
வாரத்துக்கு 1 தடவை போனா நான் என்னைக்காவது எப்பயாவது இன்னைக்கு ரொம்ப பசிக்குது இல்ல எங்கேயுமே சாப்பிடாம சுத்திட்டு இருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் நான் 1 தடவை போயிருக்கேன், ஓகேவா, அவ்வளவுதான் நான் போயிருக்கேன். ஜென்ரலா அங்க ஒரே கூட்டமா இருக்கிற எல்லாரும் அங்க போய் நான் பாக்கல, உண்மையாவே காசு இல்லாம இருக்கவங்க மட்டும்தான் அங்க போறாங்க. அது வந்து நமக்கு தெரியுது இல்லடா, அதுக்கு வந்து அது எதுக்கு இருக்கு, அதோட உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும் போது நம்மளே வந்து சரி நமக்கு தேவையில்லாதப்ப நம்ம அவங்க போக கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம ஊர்ல இருக்கு, ஓகேவா. அது மிஸ்யூஸ் ஆகி நான் பாக்கல, லைக் எல்லாருமே அங்க போய் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது வந்து லைக் அதுக்கான ஆன்சர் நம்ம கிட்ட இருக்கு, இல்ல யாரும் அங்க போய் சாப்பிடுற மாதிரி இல்லை, லைக் உண்மையாவே அதுக்கான தேவை இருக்கும் அவங்க போறாங்களே தவிர மிச்சம் யாருமே சரி எதுக்கு இன்னைக்கு சும்மா தானே இருக்கும் வீட்டுல நான் போய் அங்க போய் சாப்பாடு வாங்கிட்டுலாம் அப்பெல்லாம் யாரும் போல. இப்ப இதே மாதிரி ரித்து சொன்ன மாதிரி இப்ப இந்த லேப்டாப்பு டிவி இதெல்லாம் வந்து லைக் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து அப்படியே இது பண்ண முடியாது. ஏன்னா வந்து லேப்டாப் வந்து நான் பார்த்த வரைக்கும் லைக் காலேஜ் போற முக்காவாசி பேரால வந்து லேப்டாப்ங்கிற ஒரு விஷயம் அஃபோர்ட் பண்ண முடியும். ஏன்னா லேப்டாப்போட ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து 20,000 மேலதான் இருந்துச்சு, அது அவங்க அப்பா கொடுத்தப்பே லைக் ரொம்ப பேசிக்கான லேப்டாப் இருந்தா போய் 20,000 மேல வரும், அதெல்லாம் ஒரு 1.5 இயர்ஸ்லயே வந்து லைக் ரொம்ப இதாயிரும் டேமேஜ் ஆயிரும். ஆனா அப்பவே வந்து ஹெச்பி லெனோவோ மாதிரி பிராண்டடான லேப்டாப்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்து அதுவும் எல்லாருக்குமே கொடுக்கல, லைக் காலேஜுக்கு போற பசங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்தப்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நிறைய பேரால வந்து உண்மையே ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடிச்சு. நம்ம அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் பத்தியா, இந்த அதுக்கு பேர் என்ன, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிக்கிறது, அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு. இப்பெல்லாம் பார்த்தோம்னா முக்காவாசி காலேஜ்ல வந்து புக்கே யூஸ் பண்றதுல நோட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, எல்லாமே PDF ஃபார்மேட்ல வந்துருச்சு. இது எல்லாத்துக்குமே ஒரு காரணமா இருந்தது வந்து அப்ப லேப்டாப் கொடுத்தது. அப்பிலிருந்து யார்ட்டையுமே இன்னும் லேப்டாப்பே இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு இன்னமும் எல்லாம் புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு புக்கு கிடைக்காம அந்த மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாருக்கிட்டையும் லேப்டாப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிற அளவுக்கு வந்து நிக்குது. இருந்தாலுமே கூட ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுல பார்த்த அப்படின்னா அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் டிவி வந்து என்னதான் அது ஒரு சுயநலமா இருந்தா கூட டிவில வந்து அப்படியே தெளிவா ஒரு பிராண்டே இருக்கும், கலைஞரோட டிஎம்கேவோட பிராண்ட் அதுல தெளிவா இருக்கும் அந்த டிவில. இப்ப அந்த டிவிய வந்து கொடுத்தது தப்பான விஷயமா இருந்தா கூட நான் அந்த டிவியில பாராட்டுற விஷயம் வந்து இந்த டிவியோட குவாலிட்டி. இப்ப அம்மா மிக்சி அம்மா கிரைண்டர்லாம் கூட ஃபேனு அதெல்லாம் கொடுத்தா கூட அதோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு இல்லை. ஆனா டிவியோட குவாலிட்டி வந்து லைக் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு, ஓகேவா. இன்னும் அந்த டிவி நிறைய இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கு, கொடுத்து எத்தனை வருஷம் இருக்கும், இன்னும் அந்த டிவி தெளிவா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் சொல்றேன்ல, இன்னைக்கு அந்த டிவியை பார்த்தா கூட அன்னைக்கு நமக்கு டிஎம்கே கொடுத்ததுனாலும் அந்த டிவி இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் இமேஜ் இருக்குல்ல, அந்த பிராண்டோட ஐடென்டிட்டி கிரியேட் ஆகுதாங்க. ஸோ இந்த பிராண்டுங்கிற ஒரு விஷயமே வந்து எலெக்ஷன்ல வந்து ஒரு முக்கியமான பார்ட் வந்து பிளே பண்ணுது.
ஓகேடா, இப்போ நீ சொன்னாப்பா இருக்கட்டும், அது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு, உணவகமா இருக்கட்டும், இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து டைரக்டா ஃபண்ட்ஸ் போகுது. ஏடிஎம்கே பார்ட்டில இருந்து ஃபண்ட் போகுதா இல்ல டிஎம்கே பார்ட்டில இருந்து ஃபண்ட் போகுதா, எல்லாத்துக்குமே பேர் வைக்கிறானுங்க பாரு. கலைஞர் டிவி, அம்மா உணவகம், அம்மா எல்லாத்துக்குமே அந்த கட்சியோட நாமன் கிளேச்சரை வந்து அவன் யூஸ் பண்றான். இது வரைக்கும் நீ எல்லாம் பார்த்து எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லுமே பாரு, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அத்தாரிட்டியன் ரிஜம் நார்த் கொரியாவே வச்சுக்கோ, கிம் ஜாங்லும் ரூல் பண்றான். அங்க கொண்ட ஒரு ஸ்கீம்ஸ்ல வந்து கிம் ஜாங்லும் வேக்சினேஷன், கிம் ஜாங்லும் ஓட்டம் வைக்கிறான், நார்த் கொரியா ஏதோ ஒன்று பேர் வச்சிடானுங்க. நான் என்ன சொல்ல வரேன், நீ அம்மா உனகமும் கரெக்டா இருக்கட்டும், லேப்டாப்பும் கரெக்டா இருக்கட்டும், நீ லேப்டாப் ஆன் பண்ணாலே ஜெயலலிதாவோட பிக்சர் வேணும்னு அவசியம் இல்ல. எனக்கு டவுட், ஜெயலலிதான்னு இல்ல எந்த ஒரு மினிஸ்டரா இருக்கட்டும் அவங்களோட சொந்த காசு போட்டு கொண்டு வராங்களா? இப்ப ஒண்ணு இல்லடா, இந்த கொரோனாக்கு வந்து உதவித்தொகை கொடுத்தாங்களா, இந்த என்னது அரிசி எல்லாம் அந்த பையில மினிஸ்டர்ஸோட போட்டோஸ் இருக்கு, மினிஸ்டர்ஸோட பேர் இருக்கு, இது அவங்க சொந்த காசு கொடுத்த மாதிரி குடுக்கறது வந்து தப்பு தானே?
நான் சொல்றேன் போறேன்னு வச்சுக்கவா, இந்த மாதிரி யாரு பேரும் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் தமிழக உணவகம் வைக்கணும் அப்படின்னு நீ சொல்றேன்னு வச்சுக்க, அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற, இப்ப அம்மா உணவகம் தமிழக உணவகம் அப்படின்னு வச்சுட்டு அது ஃபுல்லா கிரீன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஓகேவா,
அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சியோட குறிப்பா குறியீடா இருக்க கூடாது. இப்ப இந்தியன் பிளாக் போடுறாங்க ஒயிட் கிரீன், ஏதோ ஃப்ரீடம் ஃபைட்டர்,
அதுக்கு அவன் சொல்லுவான்.
Anything that depicts a political party should be not allowed அப்படின்னு போட்டுட்டு, ஏதோ ஃப்ரீடம் ஃபைட்டர், மகாத்மா காந்தி ஹோட்டல், நேரு ஹோட்டல், சர்தார் வல்லபாய் பட்டேல் ஹோட்டல் போட என்ன இப்ப இதை
அப்ப எப்படி பண்ணாங்க தெரியுமா?
எம்ஜிஆர் போடுவாங்க,
ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் ஹோட்டல்னு ஆரம்பிப்பாங்க,
இப்படி
போடுவாங்க. அண்ணா
ஹோட்டல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்ப நேருமே போடக்கூடாதுரா, சரி காந்திய போடு.
இதெல்லாம் வந்து பாயிண்ட்லெஸ், இதெல்லாம் பாயிண்ட்லெஸ் கான்வர்சேஷன்ஸ். இது எனக்கு எப்படி தெரியும், அவன் கேட்டான்ல எதுக்கு வந்து நாமன் கிளேச்சர் போடுறாங்கன்னு, எனக்கு அப்ப பிக் பாஸ் பாலா சொல்லுவான் தெரியுமா, அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. அந்த மாதிரி அதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி. இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் யார் இங்கு வந்தாங்கன்னு அவங்க வந்து இது பண்ணணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் போடுறது. ஓகேவா, தலைநர் போட்டா போடலன்னா 10 வருஷம் கழிச்சு யார் கொடுத்தான்னு எப்படி ஞாபகம் இருக்கும் உனக்கு? இட்ஸ் ஆஸ் சிம்பிள்.
அதுதான்
சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம் அண்ட் பை பார்ட்டி சிஸ்டம், இது ரெண்டுதான் இருக்கு, நாட்டுல சிங்கிள் பார்ட்டி, யூஎஸ்ல பை பார்ட்டி. இப்ப நம்ம ஊர்ல மல்டி பார்ட்டி சிஸ்டம் இருக்கும் போது நாளைக்கே இப்ப இவங்களுக்கு வந்து இப்ப காமராஜர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்க, தமிழ்நாட்டுல வந்து யாரு ஸ்கூலுக்கு போறவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டா அப்படின்னு கேட்டா காமராஜர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, ஆனா ஏன் அப்ப ஏன் வந்து அது காமராஜர் திட்டம் அப்படிலாம் இன்னும் ஏன் சொல்லாம இருக்காங்க அப்படின்னா, அப்ப இருந்தது அவர் மட்டும்தான். ஓகேவா, அப்ப இருந்தது ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க, மேஜரா இருந்தவங்க. இப்பதான் வந்து மக்கள் நீதி மையம், நாம் தமிழர், பிஎம்கே, நிறைய கட்சி வந்துருச்சு. ஓகேவா, இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் தேவைப்படுது, இது நான் தான் பண்ணேன், நாளைக்கு வந்து இன்னொருத்தர் வந்து இது நான் பண்ணது அப்படின்னு கிளைம் பண்ணிடக்கூடாது, இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பப்ளிக் ஐக்கு தெரியற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சாங்க. ஓகேவா, இப்ப நிறைய விஷயம் வந்து யாருக்கும் தெரியாம பண்ண விஷயமே நிறைய இருக்கு. லைக் இப்ப நம்ம ஊர்ல நீ பார்த்த அப்படின்னா, கலைஞர் பண்ணதுல ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து எந்த கடைக்கு எடுத்தாலும், எந்த ஊர்ல என்ன கடை, இன்டர்நேஷனல் கம்பெனியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிராண்டா இருந்தாலும் சரி, நீ தமிழ்நாட்டுக்குள்ள கடை வைக்கிற அப்படின்னா தமிழ்ல வந்து நீ போர்டுல பேர் எழுதியே ஆகணும். ஓகேவா, நீ எந்த இங்க தமிழ்நாட தாண்டி நீ பெங்களூர் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த ரூல் கிடையாது, வெறும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் எழுதி இருக்கு. இங்க மட்டும்தான், நீ எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனியா இருந்தா கூட இங்கிலீஷ்ல உன் பேர் எழுதியிருந்தா கூட அந்த போர்டுல ஒரு இடத்துல அதே பேரு தமிழ்ல இருக்கும், அது வந்து எல்லா கடைக்கும் அப்படியே ஆகும். ஓகேவா, எவ்வளவு பெரிய மாலுக்கு போனாலும் அது இது இருக்கும். இதெல்லாம் கலைஞர் பண்ணது. ஓகேவா, அதே மாதிரிதான் நம்ம ஊர்ல வந்து எந்த படம் எடுத்தாலும் படத்துக்கு தமிழ்ல தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்துச்சு, இதெல்லாம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட, இன்னைக்கு நம்ம வந்து இந்து எதிர்த்து போராடுறோம் இதெல்லாம் இருந்தா கூட, இன்னைக்கு அதெல்லாம் பண்ணது கலைஞர் தான் அப்ப. ஓகேவா, இதுக்கெல்லாம் வந்து கலைஞர் தமிழ் திட்டம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவங்க பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னா அது பாயிண்ட்லெஸ் ஆயிருந்திருக்கும் இன்னைக்கு. ஆனா அதெல்லாம் அவங்க பண்ணல, அதெல்லாம் ஏன்னா அது வந்து உண்மையாவே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இது அவங்களோட கொள்கை அதெல்லாம். ஓகேவா, இந்த லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, இதெல்லாம் அவங்களோட கொள்கை கிடையாது, இதெல்லாம் அடுத்த வருஷம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அவங்க பண்ற ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, அவங்க யூஸ் பண்ற டூல்ஸா கூட நம்ம வச்சுக்கலாம்.
நம்ம அது என்ன, நம்ம எவ்வளவு பேசினாலும் பாலிடிக்ஸ் இஸ் ஒன் திங், அரசியல் வந்து நமக்கு எவ்வளவு பேசினாலும் அழுக்காத ஒரு டாபிக். எத்தனையோ டீ கடை பெஞ்சுகள்ல, எத்தனையோ வந்து கடைகள்ல வந்து நம்ம காமனா ஒரு காமன் பிளேஸ் ஒரு ஃபேமிலி கேதரிங்ல எல்லா இடத்துலயும் விவாதிக்கப்படுற ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து விவாதிச்சு கத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து அதை நம்ம யோசிச்சு சிந்திச்சு முடிவு எடுக்கிறப்போ வந்து பண்றது இல்ல. ஒரு சலூன் கடையில ஒரு பாபா ஷாப்ல நடக்கிற அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த பாலிடிக்ஸ் பேசுவாங்க. பட் எத்தனை பேர் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம யோசிச்சு பாத்துருக்கோம், இந்த கேண்டிடேட் இதுக்காக நம்ம ஓட் பண்றோம், ஒரு மேனிபெஸ்டோ படிச்சு பார்த்து பண்ணிருக்கோம், இதை செஞ்சாங்க, இதை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இந்த கட்சி இதெல்லாம் பார்க்காம ஒரு கேண்டிடேட்டை பார்த்து அவங்க ஐடியாலஜியை பார்த்து என்னைக்கு நம்ம ஓட் பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ அன்னைக்குதான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் வந்து ஒரு சின்ன இந்த ஷார்ட் டேர்ம் சின்ன சின்ன சந்தோஷத்தை தாண்டி ஒரு விஷன் ஒரு லாங் டேர்ம் கோல் நோக்கி போவாங்க. ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற சேஞ்சுன்றது ஒரு நாள்ல வந்துட போது கிடையாது, ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ண நம்ம தயாரா இருக்கும். இன்னைக்கு இந்த விஷயம் கிடைக்குது கிடைக்குது நம்ம பின்னாடி ஓட ஓட அதோட வேல்யூ கம்மி ஆயிட்டே போகுதுன்றத நம்ம ரியலைஸ் பண்ணும். ரொம்ப பிரீச்சியா போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறோம். நீங்க கேட்டுட்டு இருந்தது வரலாறு முக்கியம் அமைச்சரே, நாங்கன்னா நாங்கதான். தேங்க்யூ.
அதிகாரம் வெட்டுது வெங்காயம், அதை உருக்க உருக்க விழுக்கும் சாயம், அரசாங்கம் விற்குது சாராயம், அதனால் இருந்தவன் ஏராளம், செல்லாதி நீ 500, ஒரு கல்லாய் தமிழா நீ மாறு, எங்கே உன் ஆதாரு, அது இல்லாவிட்டால் நீ யாரு, சும்மா குடுக்கிற ரேஷன் அரிசி கல்லா கிடக்குது பாரு, அலசி புள்ள படிக்கிற அரசு பள்ளி, அப்பன் குடிக்கிற கடைய தள்ளி, நீ கட்டும் வரிதான் வேண்டும், நீ சிந்தும் கண்ணீர் வேண்டாம், நீ என்பது ஓட்டு மட்டுமே, நாடு என்பதே ரேட்டு மட்டுமே.